ஓம் சிவாய நமஹ். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
ஸ்ரீ சிவ மகாபுராணம் முதலாவதான வித்யேஸ்வர சம்ஹிதை அத்தியாயம் 16. ரிஷிகள் கேட்கிறார்கள், பெரியோரே, எதனால் விரும்பும் அனைத்து லனன்களும் பெறலாகுமோ அந்த மண்ணால் வணையப்பட்ட இறைவனின் திருமேனிக்கான பூஜை முறைகளை கூறுங்கள். சூதர் கூறுகிறார், மகரிஷிகளே, நீங்கள் மிகவும் உயர்ந்த விஷயத்தை பற்றி கேட்டீர்கள். மண்ணால் வணையப்பட்ட தெய்வத் திருமேனியை பூஜிப்பது அனைத்து விருப்பங்களையும் தரவல்லது. துன்பங்கள் அனைத்தையும் ஒரு கணத்தில் நீக்கக்கூடியது. நான் கூற நீங்கள் கவனமாக கேளுங்கள். மண் முதலியவைகளால் ஆக்கப்பட்ட தெய்வத் திருமேனிகளை பூஜிப்பது இவ்வுலகில் அனைத்து நலன்களையும் தரவல்லது. ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் இதில் உரிமையுண்டு. நதிகள், குளங்கள், கிணறுகள் ஆகியவற்றில் மூழ்கி அடியிலிருந்து மண்ணை எடுத்து வர வேண்டும். பின் நல்ல வாசனை பொடிகளோடு சேர்த்து மென்மையாக பிசைந்து மண்டபத்தில் ஒன்று கூட்ட வேண்டும். பின் கைகளால் பிரதிமை போல் செய்து பாலால் சுத்தம் செய்ய வேண்டும். அம்மண் திருமேனியின் அங்கங்களை ஒழுங்காக பிடித்து நல்ல உருவாக செய்து அதற்கான ஆயுதங்களையும் நிர்மாணிக்க வேண்டும். பத்மாசனத்தில் அத்திருமேனியை அமர்த்தி ஸ்ரத்தையோடு பூஜிக்க வேண்டும். அந்தணர்கள் கணேசர், சூரியன், விஷ்ணு, அம்பிகை, சிவன் ஆகியவர்களின் திருமேனிகள் அல்லது சிவலிங்கத்தை எப்பொழுதும் பூஜிக்க வேண்டும். இதுவே பஞ்சாயதன பூஜையாகும். 16 வகையான செல்வங்களையும் பெற 16 வகையான பூஜைகளை செய்தல் வேண்டும். மந்திரங்களை கூறிக்கொண்டே அபிஷேகமோ அல்லது புட்பத்தை நீரில் தோய்த்த புரோக்ஷணமோ தெளித்தலோ செய்யலாம். மார்கழி மாதம் கடைசியில், அதாவது தை மாத ஆரம்பத்தில் அறுவடை செய்த சம்பா அரிசியினால் நைவேத்தியம் தயார் செய்ய வேண்டும். நைவேத்தியம் ஒரு உழக்காவது இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள மண்லிங்க பூஜைக்கு ஒரு உழக்கு நைவேத்தியமும், வெளியில் ஒரு மனிதனால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கத்திற்கு ஒரு சேர் அளவு நைவேத்தியமும் படைக்கப்பட வேண்டும். தேவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு 3 சேர் அளவுள்ள அன்னம் நிவேதனம் செய்ய வேண்டும். தானாக தோன்றிய சுயம்புலிங்கத்திற்கு 5 சேர் அன்னம் படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் பூரண பலன் கிடைக்கும். இவ்வாறு 1000 முறை பூஜிக்கும் அந்தணன் சத்தியலோகத்தை பெறுகிறான். 12 அங்குல அகலம், 25 அங்குல உயரம், 15 அங்குல நீளம் உள்ள செம்பு அல்லது மரத்தாலான பாத்திரத்திற்கு சிவம் என்று பெயர், அதாவது படி. அதில் 8 ஒரு பங்கு பிரஸ்தம் நாழி என்ற பெயர். அது 4 உழக்கிற்கு சமமாகும். மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு 10 நாழி அளவும், ரிஷிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவலிங்கத்திற்கு 100 நாழி அளவும், தானாக தோன்றிய சுயம்புலிங்கத்திற்கு 1000 நாழி அளவும் நைவேத்தியம் செய்யப்பட வேண்டும். நீர், தைலம், வாசனை திரவியங்களையும் அதற்குண்டான அளவு சேர்க்க வேண்டும். இதுவே சிவலிங்கத்திற்கான மகா பூஜை எனப்படும். தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வதால் ஆன்மா தூய்மை பெறுகிறது. சந்தன அபிஷேகத்தால் புண்ணியம் கிடைக்கிறது. நைவேத்தியம் செய்வதால் ஆயுள் பெருகுகிறது, மன நிறைவு உண்டாகிறது. நறுமண தூபம் காட்டுவதால் செல்வம் பெருகுகிறது. தீபம் காட்டுவதால் ஞானம் பிறக்கிறது. தாம்பூலம் சமர்ப்பிப்பது போகங்களை தருகிறது. ஆகவே நீராட்டுதல், அதாவது ஸ்நானம் முதலிய 6 உபச்சாரங்களையும் கட்டாயம் செய்ய வேண்டும். வணங்குதலும் ஜபம் செய்தலும் விருப்பங்கள் அனைத்தையும் தருவன. ஆகவே போகம் முக்தியும் விரும்புபவர்கள் பூஜையின் முடிவில் ஜபம் செய்து முடித்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். பிறவி எடுத்தவர்கள் முதலில் மானசீக பூஜை செய்து பின் அந்தந்த உபச்சாரங்களோடு பூஜிக்க வேண்டும். தேவதைகளை பூஜிப்பது அந்தந்த தேவதைகளின் உலகத்தை அடைவிக்கிறது. அவ்வுலகத்திற்கு இடைப்பட்ட உலகத்திலும் விரும்பிய போகங்கள் கிடைக்கலாகும். அந்தணர்களே, இனி தேவ பூஜையினால் பெறலாகும் விசேஷமான பயன்களை கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். தடங்கல்களை நீக்கும் மகா கணபதியின் பூஜையினால் இவ்வுலகில் வேண்டிய பொருளெல்லாம் பெறலாம். வெள்ளிக்கிழமை, ஆவணி மாதம், புரட்டாசி மாதம் ஆகியவற்றில் வரும் வளர்பிறை சதுர்த்தி என்றும், தை மாதம் சதய நட்சத்திரத்தன்றும் ஸ்ரீ கணபதியை முறைப்படி பூஜிக்க வேண்டும். 100 அல்லது 1000 தினங்களில் 100 அல்லது 1000 முறை பூஜிக்க வேண்டும். தேவதை, அக்னி இவைகளில் ஸ்ரத்தை, அதாவது நம்பிக்கை கொண்டு செய்யப்படும் நித்திய பூஜை மக்கள் செல்வத்தையும் விரும்பிய பொருள்களையும் தருகிறது. அது பாவங்கள் அனைத்தையும் பரவாராக செய்த தீச்செயல்களையும் அழித்து விடுகிறது. வெவ்வேறு கடமைகளில் செய்யப்பட்ட சிவபூஜை ஆன்ம சுத்தியை தருகிறது. திதி, நட்சத்திரம், யோகம் இவைகளோடு நாளும் கிழமையும் நன்கு அமைந்து விட்டால் அது விரும்பிய பலன்களை உடனே அளிக்கும். அதில் நிறைவோ குறைவோ இல்லாததால் அதை பூரணமான பிரம்மஸ்வரூபமாகவே கொள்ள வேண்டும். சூரியன் உதயத்திலிருந்து தொடங்கி மறுநாள் சூரியன் உதயம் வரையில் உள்ளது ஒரு நாள். அதுவே அந்தனர் முதலிய நான்கு வர்ணத்தவர்க்கும் வகுத்துள்ள கடமைகளை ஆற்றுவதற்கான ஆதாரமாகும். திதியின் முன்பாகத்தில் செய்யப்படும் பூஜை மனிதர்களுக்கான இன்பங்களை முழுமையாக அளிப்பது. காலையில நடுப்பகலுக்கு பின் திதி ஆரம்பிக்குமேயானால் இரவோடு சேர்ந்துள்ள அந்த திதியின் முன்பாகம் பித்திருக்களுக்கு செய்யப்படும் சிராத்தம் முதலிய கர்மங்களுக்கு உத்தமம் என்று கூறப்படுகிறது. அந்த திதியின் பிற்பகுதி பகலோடு சேர்ந்துள்ளதால் அது தேவ பூஜைக்கு உகந்தது என்று நம்பப்படுகிறது. அந்த திதி நடுப்பகல் வரை இருக்குமேயானால் உதிக்கும் நேரத்தில் உள்ள அந்த திதியே தேவ பூஜைக்கு உகந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நல்ல திதி நட்சத்திரங்களே தெய்வகாரியங்களுக்கு உகந்ததாக கொள்ள வேண்டும். நல்ல நாள் முதலி என பற்றி நன்கு தீர்மானித்த பின்பே பூஜை ஜபம் முதலி என தொடங்க வேண்டும். வேதங்களில் பூஜை எனும் சொல்லிற்கு இவ்வாறு விளக்கம் தரப்படுகிறது. பூஜாயதே அனேனி பூஜாஹா. பூ என்றால் போகம் மற்றும் பயனின் சித்தி கைகூடுதல் என்பதாகும். இவை எந்த ஒரு கர்மத்தினால் நமக்கு கிடைக்கிறதோ அந்த கர்மமே பூஜை என்பதாகிறது. மனதிற்கு பிடித்த பொருள் மற்றும் ஞானம் இவற்றைத்தானே அனைவரும் விரும்புவது. மனதில் விருப்பம் உள்ளவர்களுக்கு பயனில் விருப்பம் உள்ளவர்களுக்கு விரும்பிய போகங்கள் கிடைப்பதும் பயனில் விருப்பமற்றவர்களுக்கு பரமனை பற்றிய ஞானமுமே எதிர்பார்ப்பதாக ஆகிறது. இவை இரண்டு ஒன்றோ பூஜை என்ற சொல்லிற்கான பொருள்? இவை இரண்டும் ஒன்று செய்வதால் அன்றோ பூஜை என்ற பொருள் பொருளையடையதாக ஆகிறது? வேதங்களிலும் உலக நடைமுறைகளிலும் பூஜை என்ற சொல்லின் பொருள் இவ்வாறுதான் போழப்படுகிறது. நித்திய மற்றும் நைமித்திக கர்மங்கள் என்றோதான் பலனளிக்கும். ஆனால் காமிய கர்மங்கள் முறைப்படி தவறாது செய்யப்பட்டால் அது உடனேயே பயனை தரும். ஒரு பட்சமோ, அதாவது 15 நாட்களோ, ஒரு மாதமோ, ஒரு வருடமோ தொடர்ந்து தினம் தவறாது பூஜை செய்பவரின் அந்தந்த கர்மங்களுக்கான பயன் உடனே கிடைக்கிறது. அதே போல பாபமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையில் வரும் சதுர்த்தி தினத்தன்று செய்யப்படும் ஸ்ரீ மகாகணபதியின் பூஜையால் அந்த பட்சத்தில், அதாவது 15 நாட்களில் செய்த பாவங்கள் நீங்கி உயர்ந்ததான போகங்கள் கிடைக்கிறது. சித்திரை மாதத்தின் சதுர்த்தி என்று செய்த பூஜை ஒரு மாதம் முழுவதும் பூஜை செய்ததன் பயனை தருகிறது. சூரியன் சிம்மராசியில் என்று சிம்மராசியில் இருக்கும் ஆவணி மாதம் மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் சதுர்த்தியில் செய்த ஸ்ரீ கணேஷ பூஜை ஒரு வருடத்திற்கான விரும்பிய போக பலன்களை தருகிறது. ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் சேர்ந்த சப்தமி திதி, மாசி மாத வளர்பிறை சப்தமி திதி ஆகிய நாட்களில் சூரிய பகவானை பூஜிக்க வேண்டும். ஆனி புரட்டாசி மாதங்களில் புதன்கிழமை மற்றும் திருவோண நட்சத்திரத்துடன் கூடிய துவாதிசி திதி அல்லது வேறு நட்சத்திரத்துடன் கூடிய துவாதிசி மட்டுமானாலும் அன்றைய தினம் செய்யப்படும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பூஜை விரும்பிய செல்வங்களை தரும். ஆவணி மாதம் செய்யப்படும் ஸ்ரீ விட்டு பூஜை மனம் விரும்பும் பலனையும் நோயின்மையையும் அழிக்கிறது. 16 வகையான உபச்சாரங்களையும் அந்தந்த வஸ்துக்களை கொண்டு பூஜை செய்து பசு முதலிய 12 வஸ்துக்களையும் தானம் செய்வதால் கிடைக்கும் பயனை துவாதசி திதியில் மட்டுமே ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆராதிப்பதால் பெறலாகும். துவாதசி திதியன்று கேசவ நாராயண முதலிய 12 நாமங்களால் 12 அந்தணர்களை நியமித்து 16 வகையான உபச்சாரங்களால் அவர்களை பூஜித்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருவருளை பெறலாம். இவ்வாறு அந்தந்த தேவதைகளை அவரவர்களது 12 திருநாமங்களால் 12 அந்தணர்களை பூஜிப்பதால் அந்தந்த தேவதைகளின் திருவருளை பெறலாம். செல்வம் விரும்புபவன் ஆடி மாதம் திங்கட்கிழமை நவமி திதி மிருகசீரிஷ நட்சத்திரம் கூடிய தினத்திலும், புரட்டாசி ஐப்பதி மாதம் வளர்பிறை நவமி திதியிலும் அனைத்து போகங்களையும் தரக்கூடிய ஸ்ரீ அம்பிகையை பூஜிக்க வேண்டும். புரட்டாசி மாத வளர்பிறை நவமி திதி விரும்பியதை விரும்பியவாறு அளிப்பதாகும். புரட்டாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி திதி ஞாயிற்றுக்கிழமையில் வருமேயானால் அந்நாள் ஒரு பொன்னான நாளாகும். அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரமோ அல்லது அந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் போதோ அந்நாளை மகா ஆர்த்ரா என்பர். செய்யப்படும் சிவபூஜை மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி திதி ஞாயிற்றுக்கிழமையில் வருமேயானால் அந்நாள் ஒரு பொன்னான நாளாகும். அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரமோ அல்லது அந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கும் போதோ அந்நாளை மகா ஆர்த்ரா என்பர். செய்யப்படும் சிவபூஜை மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி என்று செய்யப்படும் சிவபூஜை விருப்பங்கள் அனைத்தையும் அளிப்பது, நீண்ட ஆயுளை தருவது, மரண பயத்தை நீக்குவது, அனைத்து சித்திகளையும் தருவது,
ஆனி மாதம் சதுர்தசி திதியும் மகா ஆர்த்ரா அதாவது சூரியனோடு கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து அல்லது மார்கழி மாதம் எந்த ஒரு திதியிலும் திருவாதிரை நட்சத்திரம் வருமேயானால் அந்த நாளில் மண் முதலிய வஸ்துக்களால் ஆக்கப்பட்ட சிவமூர்த்தத்தை 16 வகை உபச்சாரங்களோடு பூஜித்து அவரது திருவடிகளை தரிசிப்பதே சிவவேள்வி என்று அறியவும். இது இகபர உலகங்களில் போகத்தையும் மோட்சத்தையும் அளிப்பதாகும். கார்த்திகை மாதத்தில் அந்தந்த தினத்தில் அந்தந்த தேவதையை பூஜிப்பது விசேஷமாகும். கார்த்திகை மாதம் வந்ததும் விஷயம் அறிந்தவன் தானம் தவம் ஹோமம் ஜபம் முதலிய நியமங்களோடு அனைத்து தேவதைகளையும் 16 உபச்சாரங்களைக் கொண்டு பூஜிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பூஜையில் அத்தேவதையின் பிம்பம் அல்லது பிரதிமை அந்தணர்களின் மந்திரம் ஆகியன இருப்பது அவசியம். அந்தணர்களுக்கு அன்னம் பாலிப்பதாலேயே அந்த கர்மம் நிறைவு பெறுகிறது. பூஜை புரிபவன் பயனில் பற்றின்றி மன அமைதியோடு பூஜிக்க வேண்டும். கார்த்திகை மாதம் செய்யும் தேவதாராதனம் அனைத்து நலன்களையும் தருவது, நோய் தீர்ப்பது, பூத பிரேத பிசாசு முதலிய கிரக கோளாறுகளை அழிப்பது. கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு பூஜை செய்து தைலதானம் பருத்தி ஆடை தானம் செய்வதால் குட்டம் அதாவது தொழுநோய் முதலியன அழிந்துவிடும். கடுக்காய் கருப்பு மிளகு நல்ல வஸ்திரம் பால் பாயசம் முதலியன தானம் செய்வதாலும் வேதத்தை ரட்சிப்பதாலும் எண்புருக்கி நோயான க்ஷயரோகம் நிவர்த்தியாகிறது. தீபம் கடுகு இவற்றை தானம் செய்வதால் அபஸ்மார வியாதி அதாவது காக்காய் வலிப்பு குணமாகிறது. கார்த்திகை நட்சத்திரமும் திங்கட்கிழமையும் சேர்ந்த தினத்தில் செய்யும் சிவபூஜை எந்த ஏழ்மையையும் அழித்து அனைத்து செல்வங்களையும் தரும். ஒரு வீட்டிற்கு வேண்டிய அனைத்து பொருட்களுடன் கிரகதானமோ பூமிதானமோ செய்தாலும் முற்கூறிய நற்பயன்களை பெறலாம். செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகா நட்சத்திரமும் சேரும் நாளில் முருகப்பெருமானை பூஜித்து தீபதானமோ பூஜைமணி தானமோ செய்தால் நல்ல வாக்சித்தி சொல்திறமை பெறலாகும். அவன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அப்படியே உண்மையாக நடக்கும். புதன்கிழமையில் கிருத்திகா நட்சத்திரம் வரும்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜித்து தைரண்ணம் தானம் செய்வது நன்மக்கட்பேரை அளிக்கிறது. கிருத்திகை நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்த நாளில் தனம் கொண்டு பிரம்மதேவரை பூஜித்து தேன் பொன் நெய் தானம் செய்தால் போகமும் செல்வமும் பெருகும். கிருத்திகை நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்த தினத்தில் யானை முகத்தனான விநாயகனை பூஜித்து நறுமணச்சந்தனம் நல்ல புஷ்பங்கள் அன்னம் தானம் செய்வதால் இன்பம் நுகர்வதற்கான பொருட்கள் பெருகுகின்றன. அன்றைய தினம் தங்கம் வெள்ளி முதலியன தானம் செய்வதால் மலடியும் நற்புத்திரப்பேறு பெறுவாள். கிருத்திகை நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் இந்திரன் முதலிய ஏந்திசை பாலார்கள் ஐராவதம் முதலிய ஏந்திசை யானைகள் காளியன் வாசுகி முதலிய ஏந்திசை நாகங்கள் சேது பாலகர்கள் முக்கண்ணரான ஸ்ரீ பரமசிவன் பாவம் போக்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணு ஞானமளிக்கும் நான்முகன் தன்வந்தரி பகவான் மற்றும் அஸ்வினி குமாரர்கள் ஆகிய இவர்களை பூஜிப்பதால் நோய் எதிர்பாராத கொடுமையான இறப்பு அதாவது ஆக்சிடென்ட் அகாலத்தில் வரும் மரணம் முதலியன கழியும். உடனேயே நோய் நொடிகளும் அகலும். உப்பு இரும்பு தைலம் உளுந்து சுக்கு மிளகு திப்பிலி என்னும் திரிகடுகம் பழம் சந்தனம் நீர் மற்றும் நெய் முதலிய திரவப் பொருள்கள் தங்கம் முதலிய கடின வஸ்துக்கள் ஆகியனவற்றில் முடிந்தவற்றை தானம் செய்வதால் விண்ணுலக இன்பம் கிடைக்கிறது. இதில் உப்பு முதலியன குறைந்தது ஒரு சேர் அளவாவது இருக்க வேண்டும். தங்கம் முதலியன குறைந்தது ஒரு பலம் அளவு இருக்க வேண்டும். மார்கழி மாதம் விடிவோரையில் சிவபெருமான் முதலிய அனைத்து தேவதைகளையும் பூஜிப்பது அனைத்து சித்திகளையும் சிறிது சிறிதாக தருவதாகிறது. மார்கழி மாதம் விடிவோரையில் சிவபெருமான் முதலிய அனைத்து தேவதைகளையும் பூஜிப்பது அனைத்து சித்திகளையும் சிறிது சிறிதாக தருவதாகிறது. இவ்வாறான பூஜையில் மார்கழியில் அறுவடையாகிய புது அரிசியில் ஆக்கிய ஹவிஸ் நிவேதனம் செய்வது அதாவது அன்னம் நிவேதனம் செய்வது மிகவும் உத்தமமாகும். தை மாதம் சித்திரான்னம் நிவேதனம் செய்வது உயர்ந்தது. மார்கழி மாதத்தில் அன்னம் பாலிப்பதே விரும்பிய அனைத்தையும் தரவல்லது, பாவங்களை தொலைப்பது. அவ்வாறு தானம் செய்பவன் இஷ்ட சித்தி நோயின்மை அறம் மற்றும் வேதங்கள் பற்றிய அறிவு நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாது செய்வதன் பலன் இகபர உலகங்களில் உயர்ந்த போகங்கள் முடிவில் சாஸ்வதமான மோட்சம் வேதாந்த ஞானம் முதலியன பெறுகிறான். போகங்களில் இச்சையுள்ளவன் மார்கழி மாதத்தில் குறைந்தது 3 நாளாவது விடிவோரையில் தேவபூஜை செய்ய வேண்டும். மற்ற மாதங்களில் அவ்வாறான நியமம் இல்லை. விடிவோரை முதல் நடுப்பகல் வரை பூஜைக்கு உகந்த காலம். மார்கழி மாதம் முழுவதும் புலநடக்கம் கொண்டு உணவின்றி விடிவோரை முதல் நடுப்பகல் வரை அந்தணர்கள் வேதத்தாயான காயத்ரி மகாமந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பின்பு இரவில் தூங்கச் செல்லும் வரை திருவைந்தெழுத்து அதாவது பஞ்சாட்சரம் முதலிய மந்திரங்களை ஜபிக்கலாம். இவ்வாறு அனுஷ்டிக்கும் அந்தணன் நல்ல ஞானத்தை பெற்று மரணமடைந்தவன் முக்தியை பெறுகிறான். அந்தனர் அல்லாத மற்ற ஆண் பெண் இருபாலரும் மூன்று வேளைகளிலும் நீராடி திருவந்தை திருவைந்தெடுத்தை எப்பொழுதும் ஓதுவதால் தூய்மையான ஞானத்தை பெறுகிறார்கள். நமக்கு விருப்பமான மந்திரத்தை எப்பொழுதும் ஜபிப்பதால் பெரிய பெரிய மகா பாவங்களும் நாசத்தை அடைகிறது. நிறையதான அன்னம், தேன், நெய், உளுந்துவடை, தயிர், பால், இளநீர், ஐந்து வாசனை திரவியங்கள் கலந்த சந்தனம், தாம்பூலம் இவற்றை படைப்பது மகா நைவேத்தியம் எனப்படும். மார்கழி மாதம் இவ்வாறு படைப்பதாலும் சிவனடியார்களுக்கு இவற்றை தானம் செய்வதாலும் இவ்வுலகில் அரசபதிவு பெற்று பின்பு சொர்க்கம் பெறுகிறான். இவ்வாறு 1000 முறை தானம் அளிப்பவன் சத்தியலோகத்தையும், இவ்வாறு 3000 முறை செய்பவன் திரும்பி வருதல் இல்லாத முக்தியையும் பெறுகிறான். தன் பிறந்த நாளில் செய்வது மிகவும் உயர்ந்தது. அது நம் பிறவியையே இறைவனுக்கு அர்ப்பணித்ததாகிறது. சிவலிங்கம் யோனிலிங்க ரூபமாக இருப்பதால் அது நமது பிறவியை குறிக்கிறது. ஆகவே இனி பிறவாதிருக்க ஸ்ரீ பரமசிவனுக்கு ஜன்மதினத்தில் பூஜை செய்ய வேண்டும். இவ்வுலகமே பிந்துநாத சுரூபமே. பிந்து என்பது சக்தி தத்துவம், நாதம் சிவ தத்துவம். ஆகவே இவ்வுலக சிவசக்தியின் இணைந்த உருவம். நாதம் பிந்துக்கு ஆதாரம், பிந்து இவ்வுலகுக்கு ஆதாரம். ஆகவே பிந்துவும் நாதமும், அதாவது சக்தியும் சிவமும், இவ்வுலகத்திற்கு ஆதாரமாக அமைந்துள்ளது. அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பதால் பிந்துவும் நாதமும் ஒருங்கிணைந்த அனைத்தும் சிவஸ்வரூபமே ஆகும். ஆதாரத்தில் தானே ஆதேயமானது லயத்தை அடையும். இதை சகலீகரணம் என்பர். இந்த சகலீகரணத்தின் இருப்பில்தான் படைப்பு தொழில் தொடங்கும் போது இவ்வுலகம் தோன்றுகிறது. சிவலிங்க திருமேனி பிந்துவும் நாதமும் இணைந்த சுரூபம். ஆகவேதான் அதை உலகத்திற்கு காரணமாக கூறுகிறார்கள். பிந்து தேவி, நாதம் சிவம், சிவமும் சிவையும் இணைந்த சுரூபமே சிவலிங்க திருமேனி. ஆகவே பிறவி துன்பத்திலிருந்து விடுதலை பெற சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும். பிந்து ரூபமான உமை தாய், நாதரூபமான சிவன் தந்தை. தாய் தந்தையரது பூஜையே பரமானந்தத்தை அளிப்பதாகும். ஆகவே பரமானந்தத்தை பெற சிவலிங்கத்தை விசேஷமாக பூஜிக்க வேண்டும். சிவையும் சிவனும் இவ்வுலகத்திற்கு தாய் தந்தையராக இருப்பதால் இவர்களுக்கு சேவை செய்பவனான மகனிடம் தாய் தந்தையரின் கிருபை நாளுக்கு நாள் பெருகத்தானே பெருகும். மாதா தேவி பிந்து ரூபா நாதரூப சிவபிதா பூஜிதாபியாம் பித்ருபியாம் து பரமானந்த ஏவகி பரமானந்த லாபார்த்தம் சிவலிங்கம் பிரபூஜயேத் சா தேவி ஜகதாம் மாதா ச சிவோ ஜகத பிதா பித்ரோ சுஸ்ரூஷகே நித்யம் கிருபாதிக்யம் ஹி வர்த்ததே. அதலால் தன்னை பூஜிப்பவன் மேல் கருணை கொண்டு தனது ஆந்திரிகமான, அதாவது ஆன்மலாபமான பெருஞ்செல்வத்தையே அவனுக்கு அளிக்கிறார். ஆகவே அந்தணர்களே, ஆன்மலாபம் என்னும் ஆனந்தத்தை பெற சிவலிங்க திருமேனியை எமக்கு தாயும் தந்தையும் என்கிற எண்ணத்தோடு பூஜிக்க வேண்டும். பர்கர் என பர்கர் எனப்படும் சிவபெருமானே புருஷன். பர்கையான ஸ்ரீ சக்தி பார்வதி தேவி பிரகிருதி என கூறப்படுகிறாள். பர்கர், அதாவது பர்க பர்க அப்படின்னு சொன்னா ஆதித்யன், சூரிய பெருமானை சொல்லும் அந்த பெயர் சிவபெருமானுடையதே என்று மறைமலையடிகள் நிரூபிக்கிறார். திருவாசக அந்த முதல் சிவபுராணத்தினுடைய உரையை படித்தவர்களுக்கு இது தெரியும். தொடர்கிறோம். பர்கர் எனப்படும் ஸ்ரீ சிவபெருமானே புருஷன். பர்கையான ஸ்ரீ சக்தி பார்வதி தேவி பிரகிருதி என கூறப்படுகிறார். வெளியில் தோன்றாது, அதாவது கண்ணுக்கு தெரியாது, உள்ளேயே ஆதாரமாக உள்ள கர்ப்பத்தை, அதாவது கருவை புருஷன் என்றும், கண்ணுக்கு புலப்படுமாறு வெளியில் தோன்றும் ஆனால் உள்ளேயே அடங்கி கிடக்கும் ஆதாரமான கர்ப்பத்தை பிரகிருதி மாயையான பெண் என்றும் அழைப்பர். புருஷனே முதல் கர்ப்பம், அதாவது கரு. அவன் பிரகிருதி என்னும் கர்ப்பத்தோடு சேரும் பொழுது கர்ப்பவான், அதாவது கருவை உடையவன் ஆகிறான். ஏனெனில் அவன்தானே பிரகிருதியை பெற்றெடுக்கும் தந்தை. புருஷனிடமிருந்து பிரகிருதியில் சேர்வதே முதல் கர்ப்பமாகும். வெளிப்படையாக தெரியாமல் விளங்கும் பிரகிருதியிலிருந்து மகத் முதலிய தத்துவங்களின் வரிசையில் வெளிப்படையாக தோன்றும் ஜகத்து, அதாவது இந்த உலகம் தோன்றுவதே பிரகிருதியின் இரண்டாவது ஜென்மம் ஆகும். ஜீவன் புருஷனிடமிருந்தே அடிக்கடி பிறப்பு இறப்பை பெறுகிறான். மாயை மூலமாக வேறு விருவத்தில் தோன்றும்படி செய்வதே அதன் ஜென்மம், அதாவது பிறப்பு எனப்படுகிறது. ஜீவனுடைய சரீரம், அதாவது இந்த உடல், பிறவியிலிருந்தே சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கிறது. அதாவது பிறத்தல், இருத்தல், வளர்தல், மாறுதல், தேய்தல், மாய்தல் ஆகிய 6 பாவ விகாரங்கள் 5 பூதங்களால் ஆகிய இவ்வுடலுக்கு உண்டு. ஆகவே இதற்கு ஜீவன் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பிறவி எடுத்து பலவித தலைகளால் கட்டப்பட்டுள்ளதால் அதன் பெயர் ஜீவன். பிறவித்தலைகளால் கட்டுண்ணப்படுவதே ஜீவன் என்னும் சொல்லுக்கு பொருள். ஆகவே பிறப்பு இறப்பு என்னும் தடைகளில் இருந்து விடுதலை பெற பிறவிக்கு ஆதாரமாக விளங்கும் தாய் தந்தையர் திருவுருவில் காணும் சிவலிங்கத்தை பூஜிக்க வேண்டும். கோமயம், கோஷாணம், பசும்பால், பசுந்தயிர், பசுனை ஆகிய ஐந்தும் கலந்த கூட்டிற்கு பஞ்சகவ்யம் என்ற பெயர். ஞாயிற்றுக்கிழமை இந்த பஞ்சகவ்யத்தினால் சிவனை பூஜிக்க அது பிறவித்தலையை போக்குகிறது. பால், தயிர், தேன், கரும்புச்சாறு ஆகியவைகளினாலும் தனித்தனியே அபிஷேகம் செய்யலாம். பசும்பாலத்தை சேர்த்து சமைத்த பால் அன்னத்தை ஓம் என்னும் பிரணவ மந்திரம் கூறி புரோக்ஷித்து இறைவனுக்கு படைக்க வேண்டும். ஓங்கார பிரணவமே துவனி, அதாவது ஒலிலிங்கம் ஆகும். ஸ்வயம்புலிங்கம் நாதவடிவாக உள்ளதால் அது நாதலிங்கம். எந்திரவடிவாக இருப்பது பிந்துலிங்கம். அசையாமல் உறுதியாக நிலையாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் மகார ரூபமாக உள்ளதால் அது மகாரலிங்கம். ஆங்காங்கே செல்லும் போது கையே பூஜைக்காக கைகளில் ஏந்தி எடுத்துச் செல்லப்படும் லிங்கம் உகார ரூபமான உகாரலிங்கம் ஆகும். சிவபூஜை தீட்சை தந்தருடைய ஆட்கொள்ளும் குருவே அவரது திருமேனி. அகாரத்தின் அடையாளமாக விளங்குவதால் அவரே அகாரலிங்கம் ஆவார். ஆக இவ்வாறு அகார, உகார, மகார, பிந்து, நாதம், துவனி வடிவாக விளங்கும் இந்த சிவலிங்கங்களை பூஜிக்கும் சாதகன் ஜீவன் முக்தன் ஆகிறான். ஒருவன் ருத்ராட்சம் அணிவதால் கால் பாகமும், விபூதி அணிவதால் அரை பாகமும், திருவைந்தெழுத்து ஓதுவதால் முக்கால் பாகமும், சிவபூஜையால் முழுமையும் அடைகிறான். சிவலிங்கத்தையும் சிவன் அடியார்களையும் பூஜிப்பதால் முக்தி பெறுகிறான். ஆகவே அந்தணர்களே, இவ்வத்தியாயத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் சிவபக்தி உறுதியாகிறது, அதாவது நிலைப்படுகிறது.